الحمد لله الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فيقول الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور إلى آخر الآية صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة وكما قال عليه الصلاة والسلام அகிலம் எல்லாம் படைத்து தன்னகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹ்வுக்கு புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகலாம். ஜும்மாவுடைய அன்பு கட்டளையா அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டும். அல்லாஹுடைய மாளிகையில் இத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களுடைய ஈடேற்றத்திற்காக வேண்டி வெற்றிக்காக வேண்டி இவைகளையெல்லாம் அல்லாஹ் எடுத்து நடக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றானோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கும்படியும் இவைகளில் இருந்து அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா தவிர்ந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவை அனைத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளும்படி ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் ஜன்னடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு உலகத்தில் அதிகமான நியமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த நியமத்தில் ஒரு விசேஷமான ஒரு நியமத்தான் நானும் நீங்களும் இன்று முஸ்லீமாக பிறந்திருக்கிறோம், முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அது முஸ்லீமாகத்தான் பிறக்கிறது. அவர்களுடைய பெற்றோர்களை வைத்து அவர் யகூதிகளாக, மஜூசிகளாக, நஸ்ரானிகளாக மாற்றப்படுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த அடிப்படையில் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களை உலகத்தில் முஸ்லீமாக வாழ வைத்திருக்கிறான். இது அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஆகப்பெரிய நியமத்துகளில் ஒரு நியமத். பெரியோர்களே, சகோதரர்களே, இரண்டாவது நியமத்தான் அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுக்கு அழகான முறையில் நாங்கள் நடந்து எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறானே, இந்த ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய நியமத். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்களுடன் கதைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் எந்த நேரம் துவா அங்கீகரிக்கப்படும், கபூலாக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரம் சொன்னார்கள், அதானுக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில் ஆயிஷா என்ன துவா வேண்டும் என்றால் நீ கேட்டுக்கொள். அந்த நேரத்தில் அல்லாஹ் துவாவை கபூலாக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நேரத்தில் எந்த துவாவை நான் கேட்டால் கால சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லுங்கள் என்பதாக சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹுமே இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபி துன்யா வல் ஆஹிரா. ஏ ஆயிஷா, இந்த துவாவை நீங்கள் ஓதுங்கள். இந்த நேரத்தில் இந்த துவா மிகவும் சிறந்தது என்பதாக சொன்னார்கள். அதாவது, யா அல்லாஹ், உன்னிடத்தில் என்னுடைய பாவ மன்னிப்பையும் என்னுடைய ஆரோக்கியத்தையும் துன்யாவிலும் நாளை கியாமத்துடைய நாளையிலும் எனக்கு தந்தருவாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டத்தில் கூட ஆரோக்கியத்தை பற்றி அந்த அளவு வலியுறுத்தி துவா செய்ய சொல்லியிருக்கிறார். என்னான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் தந்த நியமத். ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, இன்னொரு நியமச் செல்வம், உடம்பிலே சக்தி இருக்கிறது, இப்போது இவனுக்கு வயது வருகிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஞாபகத்தான் மனைவியுடைய ஞாபகம். அதாவது சாலிஹான மனைவி ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறாது, கிடைக்குதா? இந்த மனிதனுக்கு உலகத்தில் அனைத்து நலவுகளும் கிடைத்ததற்கு சமம். பிறோர்களே, சகோதரர்களே, நிக்காக முடித்து விட்டார், சாலிஹான மனைவியும் கிடைத்து விட்டது. இந்த கட்டத்தில் அனைத்து மக்களிடத்திலும் ஒரு மனிதன் திருமணம் முடித்து ஒரு வருடத்தை எட்டுகிற நேரத்தில் அனைத்து மனிதர்கள் மக்களிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வாக்கியம் கேட்பார்கள், உங்களுக்கு ஏதாவது விசேஷம் இல்லையா, ஏதாவது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இல்லையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, அதாவது குழந்தை இன்னும் கிடைக்கவில்லையா. அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அனைத்து மக்களிடத்தில் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வாக்கியம் தான் குழந்தை பாக்கியம். பிறோர்களே, சகோதரர்களே, எங்களிடத்தில் எத்தனையோ கடைகள் இருக்கிறது, எத்தனையோ வாகனங்கள் இருக்கலாம், எத்தனையோ செல்வங்கள் இருக்கலாம், யாரும் அந்த செல்வத்தை பார்த்து கடை பாக்கியம், வாகனம் பாக்கியம், இது பாக்கியம், அது பாக்கியம் என்று யாரும் சொல்வது கிடையாது. அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் குழந்தை பாக்கியம். ஏன்னா பிறோர்களே, சகோதரர்களே, நிக்காஹ் முடித்த ஒரு மனிதனுக்கு அந்த பாக்கியம் இல்லை என்றால் அவனுக்கு அதை விட கவலையான கிடையாது. உலகத்தில் எதை கொடுத்தாலும் அவன் கேட்பான், எனக்கு ஒரு சாலிஹான குழந்தை வேணும். அந்த குழந்தை இல்லை என்றால் அவனுக்கு என்ன இன்பத்தை கொடுத்தாலும் அவனுடைய உள்ளத்தில் எந்த சந்தேகம் சந்தோஷமும் வேறாது. ஏன்னா பிறோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எம்மில் அனைவர் அநேகமானவர்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த பாக்கியம் எவ்வளவு பாக்கியமோ அதே மாதிரி அது ஒரு அமானிதம். அல்லாஹ் குழந்தைகளை தந்திருக்கிறான், இது எப்படி அல்லாஹ் எங்களுக்கு ஞாபகத்தாக தந்தானோ இது மறுபக்கத்தில் ஒரு அமானிதம். ஏனென்றால் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கலீஃபா ஏற்ற நேரத்தில் ஒரு பெற்றோர் வந்தாரு. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய மகன் என்னை சரியாக கவனிப்பது கிடையாது, எனக்கு சரியாக உதவி செய்வது கிடையாது, என்னுடைய கஷ்ட துன்பங்களை அவன் கேட்பது கிடையாது, அவரிடம் கொஞ்சம் நீங்கள் விசாரியுங்கள் என்பதாக சொன்னார். பிரியர்களே, சகோதரர்களே, இந்த கட்டத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மகனை அழைத்து கேட்டார், ஏன் நீ உன்னுடைய தந்தையுடன் நீ இப்படி நடந்து கொள்கிறாய், இது தவறல்லவா என்பதாக சொன்னார். பிரியர்களே, சகோதரர்களே, அந்த கட்டத்தில் அந்த மகன் ஹஜ்ரத் உமர் அலி அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஏ அமீருல் முஃமினீன் அவர்களே, ஒரு தந்தைக்கு மகன் செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல், ஒரு மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல் மகனுக்கு தந்தை செய்ய வேண்டிய ஏதாவது கடமைகள் இருக்கிறதா என்பதாக கேட்டார். ஹஜ்ரத் உமர் அலி அவர்கள் சொன்னார், இருக்கிறது. என்ன என்று கேட்ட நேரத்தில் ஒரு சிலரை சொன்னார்கள், முதலாவது உன்னுடைய தந்தை ஒரு சாலிஹான பெண்ணை திருமணம் முடித்து அந்த பெண்ணை உனக்கு தாயாக ஆக்கி இருக்க வேண்டும், சாலிஹான பெண்ணாக இருக்க வேண்டும், முடிக்கக்கூடிய உன்னுடைய தாய் சாலிஹானவளாக இருக்க வேண்டும், இரண்டாவதாக உனக்கு அழகான பேரை சூட்டியிருக்க வேண்டும், மூன்றாவதாக உனக்கு மார்க்க கல்வியை போதித்து இருக்க வேண்டும், படிப்பித்து தந்திருக்க வேண்டும். பிறோர்களே, சகோதரர்களே, இந்த கட்டத்தில் இந்த அந்த மகன் சொன்னாராம், ஏ அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய பெற்றோர் என்னுடைய தந்தை இந்த விடயத்தில் தவறிழைத்து விட்டார், என்னுடைய தாய் யார் தெரியுமா, ஒரு பெண்ணுடைய பெயரை சொல்லிவிட்டு சொன்னாராம், இந்த பெண்ணை விட என்னை இந்த பெண்ணை என்னை விட நீங்கள் நன்கு அறிந்தவர்கள், அவள் எவ்வளவு மோசமானது என்பது உங்களுக்கு தெரியும், இவள் தான் என்னுடைய தாய். பிறோர்களே, சகோதரர்களே, இரண்டாவதாக சொன்னாராம், என்னுடைய பெயர் என்ன தெரியுமா, அந்த பெயருடைய பொருள் என்ன தெரியுமா, இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது, ஒன்று வவ்வால், இன்னொன்று அந்த பேருக்கு புழு என்று கருத்து வரும். எனக்கு என்னுடைய தந்தை என்னுடைய பேரை கூட சரியாக வைக்கவில்லை. மூன்றாவது ஆசிரியரான அறிவு என்று எந்த கல்வியையும் எனக்கு அவர் படிப்பித்து தந்தது கிடையாது. பிரிவுகளே சகோதரர்களே, உமரலி அவர்கள் அந்த தந்தையை கூப்பிட்டு சொன்னாராம், நீ உன்னுடைய மகனுடைய விடயத்தில் நீ சரிவர நடந்தது கிடையாது, அநியாயம் செய்து விட்டாள். நீ அவருடைய விடயத்தில் சரியாக நடந்து கொள் என்று சொல்லிவிட்டு அந்த தந்த வழக்கை தள்ளுபடி செய்து விட்டு ரெண்டு பேரையும் அல்லாஹ் அந்த உமரலி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். என்னான பிரிவுகளே சகோதரர்களே, குழந்தை என்று வரும்போது, குழந்தை வளர்ப்பு என்று வரும்போது எந்த இடத்திலிருந்து பேசுவது என்று எல்லாருக்கும் தடமாத்தமேன். அதனுடைய ஆரம்பம் ஒரு மனிதன் தனக்கு மனைவியை தேர்ந்தெடுக்கும் போதே அது ஆரம்பமாகி விடுகிறது. ஒவ்வொருவரும் தனக்கு வரக்கூடிய துணைவி யார், மனைவி யார், அந்த மனைவி எப்படி இருக்க வேண்டும், இதிலிருந்துதான் ஒவ்வொருத்தருடைய சந்ததிகளும் உருவாகிறது. இதிலிருந்தே ஆரம்பமாகிறது. மேலான பிரிவர்களே சகோதரர்களே, உலமாக்கள் குழந்தை ஒருத்தர் திருமணம் முடித்து இப்போது அந்த அவருடைய மனைவி கட்டமாகி விட்டாரா, இந்த கட்டத்தை இரண்டு கட்டமாக உலமாக்கள் பிரிக்கிறார்கள். அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது இந்த குழந்தையுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்று உலமாக்கள் பிரித்து காட்டுகிறார்கள். என்னான பிரிவர்களே சோதர்களே, அதாவது அந்த குழந்தை வயிற்றுக்குள் இருக்கும் போது அந்த குழந்தையுடைய உடலுக்கு எந்த பங்கமும் ஏற்படாத உணவுகளை சாப்பிட வேண்டும், எந்த பாதிப்பும் ஏற்படாத உணவுகளை அந்த தாய் சாப்பிட வேண்டும். என்னான பிரிவர்களே சகோதரர்களே, இந்த விடயத்தை நாங்களும் செய்கிறோம், மாட்டு மதத்து சகோதரர்களும் செய்கிறார்கள். ஏன், சில மிருகங்கள் இருக்கிறது, சில பறவைகள் இருக்கிறது, அது கட்டமிட்டு விட்டால் ஒரு இடத்திலிருந்து இன்னும் அதிகமான தூரம் நடந்து அந்த பிரசவம் இலேசாக கிடைப்பதற்காக வேண்டி அந்த உணவு தானிய வகைகளை சாப்பிடுகிறது என்பதாக சொல்லலாம். மேலான பிரிவுகளை செய்கிற இந்த விடயத்தில் முஸ்லிம்களும் செய்கிறார்கள், மாட்டு மதத்து சகோதரர்கள் செய்கிறார்கள். ஏன், மிருகங்கள் கூட தன்னுடைய குழந்தை வயிற்றுக்குள் இருக்கும் போது அந்த குழந்தையுடைய உடம்புக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பதாக செய்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது விடயம்தான் ஆத்மீக பங்களிப்பு. ஒரு தாய் ஒரு குழந்தையை சுமந்து விட்டாலா, அந்த குழந்தையுடைய ஆத்மீக பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும்? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்து தாய் குழந்தையை சுமந்து இரண்டு மாதங்கள் ஆகிறதா சொன்னார்கள், அந்த குழந்தை இந்த தாய் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் கேட்கிறது, இந்த தாய் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் கேட்கிறது. என்னான திருவள்ளுவரே சோதரர்கள், இதனால்தான் கிளினிக்கு போனா எல்லா டாக்டர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, உங்களோட குழந்தை ஆற்றத்தை நீங்க உணரணுமா, நீங்க உங்களோட குழந்தை ஆற்றத்தை நீங்க உணரணுமா, நீங்க என்ன செய்யும், சின்ன மெல்லி மெல்லினமான மியூசிக் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. எதை வச்சு சொல்றாங்கன்னு சொன்னா, அமெரிக்கால ஒரு ரிசர்ச் பண்ணாங்க, கிட்டத்தட்ட ரெண்டு கட்ப முட்டை ரெண்டு தாய்மார்கள்ட கூட்டம் எடுத்து ஒரு கூட்டத்தை நினைச்சாங்க, ஒரு அறையில அடைச்சி வச்சுட்டு இன்னொரு தாய்மார்கள் கட்டமுட்ட அவங்க நினைச்சாங்க இன்னொரு அறையில அடைச்சி வச்சாங்க, அடைச்சி வச்சு என்ன செஞ்சாங்க, ஒரு கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு தாய்மார்கள அறையில மியூசிக் மெல்லினமான மியூசிக் போட்ட நேரத்துல இந்த குழந்தைகள் ஆடிச்சு, இதை வச்சுதான் இன்றைக்கு அதிகமான டாக்டர்ஸ்மார்கள் சொன்னாங்க. பிறவர்களை சகோதரர்களே, இந்த நேரத்துல இந்த குழந்தையிலே ஆத்மீக பங்களிப்புக்கு மிகவும் சிறந்தது எது, இந்தோனேஷியால ஒரு ரிசர்ச் பண்ணாங்க, இந்த நேரத்துல அதிகமான இசைகளை போட்டு பாடப்பட்டுச்சு, இந்த நேரத்துல எங்களுடைய குர்ஆன் போடப்பட்டுச்சு. கடைசி ரிசர்ச்சின் முடிவு, இந்த குழந்தையுடைய ஆத்மீக பங்களிப்புக்கு மிகவும் சிறந்தது குர்ஆனுடைய சத்தம். என்னான பிரிவர்களே சகோதரர்களே, இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குழந்தை ரெண்டு வருடத்தை ரெண்டு மாசத்தை பூர்த்தி ஆகிறதா, ரெண்டு மாதம் முடிகிறதா, தாய் என்னெல்லாம் கேட்கிறாரோ தாய் என்னெல்லாம் செய்கிறாரோ அனைத்தையும் அந்த குழந்தை உணர்ந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்ல பிறவர்களே சகோதரர்களே, அண்மையில் இந்தியாவில் பம்பாய் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம், 5 வயது குழந்தை, 5 வயது முழு குர்ஆனையும் மனநமாக ஓதுகிறது, 5 வயது
முழு குரானை மனனமாக ஓதுகிறது. இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு சென்ற ஒரு உலமாக்களின் ஜமாத் இந்த சம்பவம் கேள்விப்பட்டு என்ன செய்தார்கள் என்றால், அந்த குழந்தையுடைய வீடு தேடி சென்று அந்த குழந்தையிடம் பாடமும் கேட்டிருக்கிறார். சிறுவர்களே, சகோதரர்களே, இவர்கள் சொல்லக்கூடிய ஆச்சரியமான விடயம் என்ன தெரியுமா? அந்த குழந்தையிடம் பாடம் கேட்கும் போது, அந்த குழந்தை குர்ஆனை ஓதும் போது அந்த குழந்தையுடைய முகம் அழகாய்கொண்டே சென்றார். இதை பார்த்த அந்த ஹசரத் அந்த தந்தையை கூப்பிட்டு கேட்டால், என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, உங்களுடைய குழந்தை குர்ஆன் ஓதும் போது முகம் அழகாய் கொண்டே செல்கிறது. அந்த தந்தை சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர் சொன்னாராம், ஹஜ்ரத், எனக்கு கூட பயம் இருக்கிறது, இவருடைய அழகை பார்த்து என்னுடைய கண்டே என்னுடைய குழந்தைக்கு பட்டு விடுமோ. பிரிவுகளே, சகோதரர்களே, இப்போது தாய் அழைக்கப்பட்டார். ஏனென்றால் ஒட்டு மொத்தமான காரணம் தாய்தான், தாயுடைய வளர்ப்பு தான், தாய்தான் குழந்தையை சுமந்தார். தாயிடம் கேட்கப்பட்டது ஆச்சரியமாக இருக்கிறது, உங்களுடைய குழந்தை அழகாக கொண்டே சென்றால் என்ன? அந்த தாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா சகோதரர்களே? தாய் சொன்னா, என்னுடைய வாப்பா ஒரு ஹக்கீமான வைத்தியர், அதாவது குர்ஆன் ஹதீஸை வைத்து வைத்தியர் செய்யக்கூடியவர். அவருடைய இடத்தில் ஒரு ஏடு இருந்தது, ஒரு டயரி இருந்தது. அந்த டயரியிலே ஒரு குறிப்பு எழுதப்பட்டிருந்தது, அதாவது யார் கற்பமுட்டு இருக்கிறாரோ இந்த கட்டத்தில் சூரா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு குறிப்பிடப்பட்ட சூரா யூசுப்பை யார் ஓதுகிறாரோ அந்த குழந்தைக்கு அல்லாஹ் ஐந்து விதமான கண்ணியத்தை அல்லாஹ் உலகத்தில் கொடுப்பார் என்பதாக என்னுடைய தந்தையுடைய அந்த ஏட்டிலே எழுதப்பட்டிருந்தது. சொன்னார்கள், எல்லாருக்கும் தெரியும், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னாலே எங்களுடைய மனக்குரன் மண் முன்னால் தோண்டுவது, மணக்கன் முன்னால் தோன்றுவது அவர்களுடைய அழகு சௌந்தர்யம், சுருக்கத்தில் கொடுக்கக்கூடிய அளவும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அளவு அழகு, அந்த அளவு அழகானவர். அந்த தாய் சொன்னால், அந்த ஏட்டிலே எழுதப்பட்டிருந்தது அந்த குழந்தை அழகாக பிறக்கும், அதனுடைய பிரதிபலம் தான் நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இரண்டாவது அறிவு ஞானம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தது. இந்த அளவு கனவுக்கு விளக்கம் சொல்வார்கள் இது வேற ஃபேக்கல்டி சகோதரர்கள், அந்த அளவு அறிவுள்ளவர்கள். மேலான பிறர்களை சகோதரர்களே, இந்த தாய் எந்த அளவு என்றால், இந்த தாய் சொல்கிறாள், இந்த பாடசாலைக்கும் அந்த குழந்தையை படிக்க போட்டது கிடையாது. ஏனென்றால் ஐந்து வருடத்தில் பாடமான குர்ஆன் ஐந்து நிமிடத்தில் எம்முடைய நாட்டினுடைய சூழலை வைத்து மறந்துவிடும் என்று பயந்து இந்த தாய் அந்த குழந்தையை தன்னுடைய வீட்டிலே படிப்பித்து கொடுத்து என்ன செய்தால், அந்த ஊரிலே பம்பாயிலே மிக பிரபலியமான ஒரு ஸ்கூல் பாடசாலைக்கு சென்று அந்த அதிபரை சந்திச்சு இந்த குழந்தையை எக்ஸாம் எழுதுவதற்காக வேண்டி பரீட்சை எழுதுவதற்கான அனுமதி கேட்டார். அந்த அதிபரும் அனுமதி கொடுத்தார். ஆச்சரியம் என்ன தெரியுமா சகோதரர்களே, கிட்டத்தட்ட 1000 குழந்தைகள், 1000 குழந்தைக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு முதலாவது இடம் இந்த குழந்தை. இந்த மதரசாவுக்கும் இந்த பாடசாலைக்கும் சென்றது கிடையாது, ஆனால் அந்த பாடசாலையிலே பிரபலியமான பாடசாலை, அந்த பாடசாலையில் முதலாவது இந்த குழந்தை. இந்த குழந்தைக்கு கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா? அந்த அதிபரை சந்திப்பதென்றால் எத்தனையோ நாளுக்கு முன்னால் அப்பாயின்மெண்ட் வைக்கணும், அனுமதி கேட்கணும். இந்த அதிபர் என்ன செய்தாராம், அந்த குழந்தையுடைய வீடு தேடி வந்து இந்த பெற்றோர்களிடம் ஒரு ரிக்வஸ்டை முன்வைத்தார். சொன்னாராம், உங்களுடைய குழந்தை என்னுடைய பாடசாலையில் படிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஒவ்வொரு வருடம் எக்ஸாம் எழுதுவதற்கு சரி என்னுடைய பாடசாலைக்கு அனுப்புங்கள், உங்களுடைய குழந்தையுடைய வரக்கத்தினால் என் மேலே குழந்தைகள் அழகாக படிக்கும் படிக்கும் என்பதாகிறார். மேலும் அந்த தாய் சொல்லும் போது சொன்னால், அந்த ஏட்டில் எழுதப்பட்டிருந்தது ஆட்சியின் ஒரு பகுதி, அந்தத்தின் ஒரு பகுதி, பொறுமையின் ஒரு பகுதி என்பதாக எழுதப்பட்டிருந்தது. நிச்சயமாக அல்லாஹ் இந்த குழந்தைக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக சொன்னேன். பிறர்களை சோழர்களை மேலும் சொன்னாலாம், இந்த குழந்தை என்னுடைய வயிற்றிலே இருக்கும் போது கிட்டத்தட்ட 27 தடவை நான் குர்ஆனை பார்த்து ஓதி முடித்திருக்கிறேன். மேலும் இந்த குழந்தைக்கு நான் பால் கொடுக்கும் போது சொன்னாராம்,
நான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் சொல்லாமல் ஒருபோது சரி பால் கொடுத்தது கிடையாது. ஏன்னா பெரியவர்களே சோதர்களே, இது சஹாபாக்களின் காலத்தில் நடந்தது கிடையாது.
அண்மையில் எங்களுடைய காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்துக்கு முன்னால் இருக்கலாம் இது நடந்தது. பெரியவர்களே என்ன பிரச்சனை இன்னைக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க எந்த இடத்துல நாங்க என்ன செய்யணுமோ அதை எங்கட குழந்தைக்கு செய்யாம தவறு விட்டுட்டு இப்ப நாங்க எல்லை கடந்ததன் பின்னால் இப்போது கை சேதப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு குழந்தை 5 வயதாகினால் ஒவ்வொரு உம்மாவும் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு என்ன செய்யறாங்க? குழந்தையில கரைச்சல் தாங்க இல்லாம என்ன செய்யற, ஒரு போனை கையில கொடுத்துடுறாங்க. போனை கையில கொடுத்துட்டு உம்மா குர்ஆன் ஓதி நடா மாஷா அல்லாஹ்னு சொல்றான். உம்மா என்ன செய்யறா? இன்னொரு பக்கத்துல உம்மா இன்னொரு போன என்னன்னு சொன்னா, இந்த பாவிச்சதுனால கையில உள்ள இந்த நரம்புகள் செத்துருச்சு, இதனால அந்த குழந்தைகளுக்கு பேனா பிடிக்கலான்னு முடிவு சொல்லிக்கிறான். பெரியவர்களே சகோதரர்களே, சொல்லிட்டு சொன்னாலும் பெரிய உலகம் இன்ஷால்லாஹ் இன்னும் 10 வருடங்கள் தாண்டி இதனுடைய முடிவை நாங்கள் சொல்வோம் என்பதான். இன்மேலான பெரியவர்களை சகோதரர், அதிகமான பிரச்சனை தான். குழந்தை பெற்றெடுத்து விட்டோம், அல்லாஹ் எனக்கு அமானிதமாக தந்திருக்கிறான், இந்த அமானிதத்துக்கு நான் மோசடி செய்து விட்டால் நாளை கியாமத்துடைய நாளையில் என்னை விட நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது என்ற பயம் இல்லாமல் என்று பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிறோர்களை சொல்ற காரணம் என்ன? அந்த அளவு ஈமானின் பலகீனம், அந்த அளவு யகூதி நசராக்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். உதாரணமாக எல்லாருக்கும் தெரியும், ஒரு குழந்தை நடக்கிற ஸ்டேஜ் நடக்க ஆரம்பிக்குது. இந்த கட்டத்துல எல்லா பேரண்ட்ஸும் போய் என்ன செய்யறாங்க, எல்லா பெற்றோர்களும் போய் என்ன செய்யறாங்க, அந்த குழந்தைக்கு ஒரு ஷூ ஒன்று வாங்கலாம். எல்லாருக்கும் சர்வ சாதனம், நாங்க யோசித்தது கூட கிடையாது. யகூதிகள் எந்த அளவு ஹதீஸ ஆராய்ச்சி செஞ்சு எந்த அளவு முஸ்லீம்கள உள்ளத்துல இந்த நிபாக்கணத்தை கொண்டாடணும் என்பதற்காக இன்றைக்கு எந்த அளவு ஆராய்ச்சி செஞ்சுக்கிறான்னு சொன்னா, ஒரு ஷூ ஒன்று வித்து பண்ணிக்கிறாங்க. அந்த ஷூ எப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை காலில் போட்டு வச்சுட்டு காலை ஒரு காலடி வச்சுட்டுனா ஒரு மியூசிக், இன்னொரு காலடி வச்சுட்டுனா இன்னொரு மியூசிக். பாப்பா சந்தோஷப்படுறா, என் புள்ள நல்லா நடக்குது. மேலான பெரியோர்களே சகோதரி, இது இல்ல, அந்த புள்ளட உள்ளத்துல அந்த மியூசிக்குடைய இன்பம், சின்ன வயசு 2 வயசு 3 வயசு நடக்கிற ஆரம்பத்திலே அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் நிபாக்கணம் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இசை கேட்டால் நிபாக் வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த குழந்தை ஆரம்பத்திலே அந்த முனாபிக் தனத்தில் விதைக்கப்படுகிறது. இதை கூட இன்று ஏன் பெற்றோர்கள் நாங்கள் எதை படிக்க வேண்டுமோ அதை படிக்கவில்லை, இதனால் எங்களுடைய குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நிலைமையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறோர்களை சொல்லுங்களே, இப்படி குழந்தைகளை வளர்த்து விட்டு சென்றால் நாளை எங்களுடைய கபறு எப்படி இருக்கும் சார்? கிட்டத்தட்ட நான் ஒரு 4 வருடங்களுக்கு முன்னால் எட்டியந்தோட்டைக்கு பயானுக்கு சென்றிருந்தேன். ஒரு நாளைக்கு முன்னாலே நான் சென்றேன். சென்று காலை வெள்ளிக்கிழமை காலை உணவு சாப்பிடுவதற்காக வேண்டி நானும் இன்னொரு ஹசரத்தும் போற இடத்தில் இது மாதிரி ஒரு சம்பவத்தை கழிச்சு கொண்டு போற இடத்துல அந்த ஹோட்டலில் ஒரு ரேடியோ போடப்பட்டது. ஆரம்ப காலத்தில் இருந்தது போல் எப்படி என்றால் ஒரு ஒரு முஸ்லீம் பெண்மணி பேசுகிறார். என்ன அவள் கேட்கக்கூடிய பாடலை அந்த ரேடியோவில் போடுவார். இந்த பெண்மணி சொல்றால், எனக்கு ஒரு சோக பாடல் போடு. ஏன்னா பெரியோர்களே சகோதரர்களே, படிப்பினைக்காக வேண்டி சொல்கிறேன். அவன் கேட்கிறான், ஏமா இதற்காக வேண்டி சோக பாடல்? ஏன்னா பெரியோர்களே சகோதரர்களே, இந்த பெண்மணி சொல்றா, என்னுடைய தந்தை மரணித்து 4 மாதங்கள் 10 நாட்கள் எங்களுடைய மதத்தில் துக்க அனுஷ்டானம். அவள் சொன்ன வார்த்தை துக்க அனுஷ்டானம், அதாவது ஐட்டா, என்னுடைய உம்மா என்னுடைய வாப்பா மரணித்து 4 மாதங்கள் 10 நாட்கள் ஆகிவிட்டது, இன்றுதான் இத்தாவில் இருந்து வெளியே வருகிறார், இதை சோகம் கொண்டாடுவதற்காக வேண்டி எனக்கு ஒரு சோக பாடல் போடுங்கள் என்பதாக சொல்ற.
மாசங்கள் 10 நாளாக மரணித்து கபரில் இருக்கக்கூடிய என்னுடைய தந்தைக்காக வேண்டியும்,
4 மாசங்கள் 10 நாள்கள் முடித்து துக்க அனுஷ்டானத்தை முடித்து வெளிவரக்கூடிய என்னுடைய தாய்க்காக வேண்டியும், மேலும் சில பட்டியலை விட்டு செல்கிறார் இவர்களுக்காக வேண்டி இந்த பாடலை போடுங்கள் என்பதாக சொல்கிறார்.
சொன்னார்கள்,
ஒரு தந்தை மரணித்து தந்தையுடைய ஜனாதாவை தொழிப்பதற்காக வேண்டி அவருடைய குழந்தை முன்னால் வந்து
கட்டுகிறார் ஜனாதா தொழில் வாப்பாட ஜனாதாவை மகன் தொழில்வதற்காக வேண்டி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுடைய அரிசி நடுங்கிறார், அல்லாஹுடைய அரிசி நடுங்கிறார்.
அல்லாஹ்க்கு தெரியும், அல்லாஹ் கேட்கிறான், ஏ அரசே நீ எதற்காக வேண்டி நடுங்குகிறாய்?
அரசு சொல்கிறான், யா அல்லாஹ், இன்ன அடியானுடைய மகன் உன்னுடைய திருநாமங்களில் மிகவும் சிறந்த திருநாமம், அந்த திருநாமத்தை அந்தோடைய பெற்றோரை துணிப்பதற்காக வேண்டி முடிந்து விட்டான். யா அல்லாஹ், அந்த தந்தையுடைய பாவத்தை மன்னிக்கும் முறை நான் எப்படி நிம்மதி பெறுவது என்பதா அரசு கேட்கிறான். ஏராள பெரியோர்களே, சகோதரர்களே, இப்ப அல்லாஹ் சொல்றானாம், ஏ அரசே, அந்த தந்தையுடைய அனைத்து பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன், நீ அமைதி பெறு என்று சொல்லும்போதுதான் அந்த அரிசி அமைதி பெறுகிறது என்பதாக நான் ஒவ்வொருத்தரும் யோசிங்க. நான் மௌத்தாயிட்டேன்னு சொன்னா ஏந்த ஜனாதவ துளிக்கிறமான என்ன புள்ளிய வளர்த்து வச்சு வைக்கிறேன்.
நான் மௌத்தானா முன்னால வந்து ஏந்த புள்ள எனக்கா வேண்டி ஜனாதா துணிச்சுமா? ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கை வைத்து சிந்திங்க, நான் மௌத்தான எனக்காக வேண்டி அரிசி நடுங்குமா? ஒவ்வொருத்தரும் யோசிங்க, எப்படி அல்லாஹ் தந்த அமானிடம் நான் எப்படி வளர்த்திருக்கிறேன், நான் மௌத்தாயினா என்ற ஜனாதாவை தொழுவுங்களா தொழுவுமா? இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் மரணித்து கண்டால் நாங்கள் கண்ட காட்சி, எத்தனையோ குழந்தைகள் ஜனாதா தொழுவதற்கு கூட வருவது கிடையாது, பள்ளிக்கு வெளியாக நிற்கிறார்கள். காரணம், பள்ளியின் பக்கம் அழைத்து வந்து அந்த பெற்றோர் பழக்கினது கிடையாது. இது எங்க படுவதே? பாப்பாவுடைய கபருக்குதான் வரும். ஒரு பெற்றோர் மரணிக்கு அந்த பெற்றோருக்காக வேண்டி ஒரு குழந்தை துவா செய்யறது, ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அல்லாஹ், என் உம்மா பாப்பா என்னோட சின்னத்துல எப்படி இரக்கமா இருந்தவரோ, அல்லாஹ் அது மாதிரி என் உம்மா பாப்பாவோட நீ இரக்கமே இருந்தது, அவங்களோட பாவத்தை மன்னிச்சு இப்ப கபருல இருக்கிறாய் அல்லான்னு ஒரு புள்ள துவா செஞ்சா வாப்பா. அப்படி சொன்னாங்க, 70,000 திரைகளை உடச்சு கொண்டு போயிட்டு துவா கபூல். டிரக்டா நான் கேட்கிறேன், துவா கேட்டா போகுண்டா? துவா கேட்டா போகுண்டா? பாட்டு கேட்டா போவாதா? பாவம் செஞ்சா போவாதா? ஏண்ட புள்ள நான் மௌத்தாகி எனக்கா வேண்டி நன்மை செய்யாம அந்த பாவம் செய்யறதை பார்த்தும் நான் தடுக்காம திருந்து வாழ்ந்து விட்டுட்டோம்னு சொன்னா நான் மரணிச்சேன்னு சொன்னா அவன் சிறப்பாம் எனக்கு வருமோ வராது? ஒருத்தரும் யோசிக்கிறேன். சிறுவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அமானிலம், ஆகப்பெரிய அமானிலம் குழந்தை, இழந்த குழந்தைகளுக்கு எந்த கல்வியை கொடுக்கணும்? இன்றைக்கு நாங்கள் எந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? எந்த கல்வியை மதிக்கிறோம்? எந்த கல்வியை மிதிக்கிறோம்? சகோதரர்களே, கொஞ்சம் யோசிக்கிறேன். எந்த கல்விக்கு டைம் கூட கொடுக்கிறோம்? எந்த கல்வியை ஏளனமாக்குகிறோம்? ஏற்பாடு செஞ்சிட்டு அழகான முறையில நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த மத்தபுடைய நேரத்துலதான் போஷிபுரவானம் உண்மையான விஷயம். ஒவ்வொரு பெற்றோரும் யோசிங்க, இந்த மத்தம் 1.5 மணித்தியால் குழந்தைகளுக்கு அழகான ஸ்டேட்டஸ் அழகாக தந்திருக்கிறாங்க. லேசான முறையில் மரணமாகக்கூடிய அழகான பல மசூராக்கு பின்னால் லேசான முறையில் எங்களுடைய குழந்தைகள் உள்ளத்தில் பதியக்கூடிய ஒரு தர்த்தீபை கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் பெற்றோர்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் வருவார்கள். வந்து ஹஜரத், வாழ்நில் என்னுடைய கொஞ்ச நேரம் எங்களோட பிள்ளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம், 1.5 வச்சுறீங்க, கொஞ்சம் சுருக்கி டைமை வைக்கலாம், இந்த நேரத்துல கல்யாணம் மாமி வீட்டுக்கு போறது எங்கெல்லாம் என்னெல்லாம் தேவைகளோ இந்த நேரத்தை தான் வரும். இன்னைக்கு கொஞ்சம் யோசிங்க, கவலைக்குரிய விஷயம், ஸ்காலர்ஷிப் வந்துருச்சுன்னு சொன்னா எத்தனையோ பேரன் இந்த மக்தபை தூக்கி வீசிட்டு துனியாவுடைய கல்வி கணக்குறான். வானன்னு சொல்லல, வானன்னு சொல்ல கட்டாயம் படிப்பீங்க, ஆனா உங்களோட கபரையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, உங்களோட கபரையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அல்லாஹ் எனக்கு தந்த குழந்தை இந்த கல்வியை படிப்பிச்சா நாளைக்கு அல்லாஹ் ஏத வாப்பாவை நீ மன்னிச்சிடே, ஏத வாப்பாவுக்கு சொர்க்கத்தை கொடுத்துடே. இன்னைக்கு நிறைய பேர் அண்மையில ஒரு இடத்துல பயம் பண்ணு சொன்னாங்க, என் பிள்ளைய படிச்சு இன்னைக்கு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறாரு, ஆனா என்ன பாக்குறது இல்ல, எனக்கு இப்பதான் கவலையா இருக்குது, ஏண்ட புள்ள மௌத்தான துவா செய்யுமா, ஏண்ட கபரை நிறக படுகொலி ஆக்கிடுமான்னு பயமைக்கிறது. நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு விளங்கல்ல, நான் இந்த கல்வியை கணக்கு கூட இருக்கல, இப்ப எனக்கு கவலை இருக்குது, நான் அல்லாஹ்ட்ட போயிட்டு என்ன நிலைமையில நான் மாட்டிப்படுவேனோ. நீ எத்தனையோ பெற்றோர்கள் வந்து அழுதிக்கலாம், காலம் கடந்து ஞானம் வந்து எந்த பிரயோசனமும் கிடையாது. ஏன்னா சிறுவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய அமானிதம், இந்த அமானிதத்தை நாங்கள் சரியான முறையில் செய்யவில்லை என்றால் நாளை கியாமத்துடைய நாளைக்கு முன்னால் கபருடைய வாழ்க்கையிலே நச்சவாரிகளாக ஆகிவிடுவோம். மேலான பிரியர்களே சகோதரர்களே, அதனால் அல்லாஹ் தந்த இந்த அமானிதத்தை அமானிதமாக எடுத்து அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில எங்களோட குழந்தைகளை எப்படி அல்லாஹ் தரும் போது எந்தவித பாவமும் அறியாமல் எந்தவித பாவமும் செய்யாமல் பரிசுத்தமாக அல்லாஹ் தந்தாலோ இந்த முறையில் வளர்த்து விட்டு நாங்கள் சென்று விட்டோம் என்று சொன்னால் ஈடேற்றம் பெற்ற கூட்டத்தில் நாங்கள் ஆகிவிடுவோம். மேலான பிரியர்களே சகோதரர்களே, அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த பாக்கியம் இல்லையோ நாங்கள் யாரும் கவலைப்படக்கூடாது. இதற்கு இஸ்லாத்த நிறைய வழிமுறைகளை அல்லாஹ் வைத்திருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலம், இந்த நேரத்தில் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ரத் முஆவியா அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு மஜ்லிஸில் இருந்த ஒரு சகோதரர் ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்து ஓடி போயிட்டு சொன்னார், ஏ பெரியவரே, எனக்கு அதிகமான செல்வம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, ஆனால் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதாக கேட்ட நேரத்தில் அதற்கு ஹசன் அவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள், பெரியவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள் சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக தூபா செய்யுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தருவான் என்பதாக சொல். இப்போது அந்த மனிதர் என்ன செய்கிறார், அதற்கு ஹசன் அவர்களுடைய இந்த வார்த்தையை கேட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 700 இஸ்திக்பார் செய்கிறார். ரப்பி ஃஃபிர்லி, ரப்பி ஃஃபிர்லி, ரப்பி ஃஃபிர்லி, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதாக அவருடைய பாவத்தில் ஒரு நாளைக்கு 700 தடவை கிட்டத்தட்ட 20 நிமிஷம் தான் போகும். மேலானே சதோ அந்த வருடம் 10 மாதங்கள் குழந்தை நிற்கிறது, அவருக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கிறது. இப்போது இவர் மீண்டும் அந்த இஸ்திக்பாரை விடவில்லை, அடுத்த வருடம் இன்னொரு ஆண் குழந்தை, இப்படி கிட்டத்தட்ட 10 ஆண் குழந்தைகள் அவளுக்கு கிடைத்து விட்டது. அவருக்கு கிடைத்தவுடன் ஊரிலே ஒரு கதைப்படுகிறது, அதற்கு ஹசன் ரலி அவர்கள் இவருக்கு ஏதோ ஒரு துவா செய்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார், அதனுடைய வரக்கத்தான் இவருக்கு குழந்தை கிடைத்திருக்கிறது என்று சில நேரத்தில் அதற்கு முஆவியா ரலி அவர்கள் கூப்பிட்டு கேட்கிறார்கள், அதற்கு ஹசன் உங்களுக்கு என்ன துவா சொல்லி தந்தார் என்பதாக கேட்ட நேரத்தில் அவர் சொல்கிறார், எனக்கு ஒன்றும் சொல்லி தரல, அவர் சொன்னார் இஸ்திக்பாரை சொல்லி, நான் இஸ்திக்பாரை தொடர்ந்து செய்து வந்தேன், அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை தந்தான். கேட்டார்கள், அவர் இங்கே இங்கே இதை எடுத்தாங்க நீங்க கேட்கலையா, ஆதாரம் எங்க தெரிவித்தாங்கன்னு கேட்கலையா, இந்த மனிதர் சொல்ற நான் கேட்கல, இப்ப கவலையோட இருக்கிறாரு. நீண்ட காலத்துக்கு பின்னால அதற்கு ஹசன் அவர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த மனிதருக்கு கிடைக்குது. இவர் சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ், நீங்க சொன்ன மாதிரி நான் இஸ்திக்பார் செஞ்சு அல்லாஹ் எனக்கு இப்ப 10 குழந்தைகளை அல்லாஹ் தந்துட்டான், இங்கே இங்கே நீங்க இதை ஆதாரத்தை எடுத்தீங்க சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன் நீங்க ஓதுறது இல்லையா கேட்டாங்க, நீங்க குர்ஆன் ஓதுறது இல்லையா, அல்லாஹ் குர்ஆன் சொல்லிருக்கிறார், அதற்கு ஹூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் வயதுக்கும் கூவத்தன் இலா கூவத்திற்கும், நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க, உங்களோட சக்திகளை நான் அதிகப்படுத்துவேன். இன்னும் அல்லாஹ் நூஹ் அலைஹி இஸ்லாம் அவர்கள் கூட்டத்துல சொல்றான், இன்ன அர்சல்னா, இந்த சூரத்துல யுர்சிலு ஸமா அலைக்கும் இதரா வயதுக்கும் பி அம்வாலி வ பனீன் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்க உங்களோட ரப்புக்கு இஸ்திக்பார் செய்யுங்க, மலைய புலைய வைப்பேன், ஆம்புல புள்ளைகளை தருவேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறானே, இங்கே இதுதான் நான் ஆதாரம் எடுத்தேன் என்பதாக சொல்றேன். அவருடைய கபூலியை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் ஆசியம்வானா, நல்ல எங்களுடைய பாவனையை நீ மன்னி செல்வாயா, நல்ல நிறைய பாவங்களை செய்துவிட்டு நாங்கள் தோபா செய்து கொண்டிருக்கிறோம் யாழ்லா, பலஹீனமான அடியார்கள் யாழ்லா, எங்களை அறியாமலே நாங்கள் பாவம் செய்து விடுகிறோம் யாழ்லா, பாவமான சூழலுக்கு சென்று விட்டால் எங்களை அறியாமலே நாங்கள் பாவம் செய்கிறோம் யாழ்லா, பலஹீனமானவர்கள் யாழ்லா, பாவம் செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் யாழ்லா, பாவமான நிலைமையில் எங்களுடைய ரூஹ் அவனை கைப்பற்றி விடாது யாழ்லா,
முனாபிக்குகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் யல்லா, வெளித்தோட்டத்தில் நல்லவர்களாக நடித்துக் கொண்டு யல்லா, தனிமையில் இருந்தால் எங்களை அறியாமலே நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் யல்லா, பாவம் செய்வது நன்மை செய்வதை விட இன்பமாக கண்டு கொண்டிருக்கிறோம் யல்லா. பலகீனமான அடியார்கள் யல்லா, எங்களுடைய பாவத்தை நீ மன்னித்திரியல்லா, எங்களை நீ கபலி செய்து கொள்ளியல்லா, உனக்கு பொருத்தமான முறையில் வாழக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தி தந்தது யல்லா, பாவத்தின் மீது வெறுப்பை தந்தருவா யல்லா, பாவம் செய்வதில் இன்பத்தை எடுத்து விடியல்லா, நன்மை செய்வதில் ஆசையை தந்தருவியல்லா, அதை எனக்கு நீ நிறைய அன்மானிதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறாய் அல்லா, குழந்தை செல்வங்களை தந்திருக்கிறாய் அல்லா, எப்படி வளர்ப்பது என்று தெரியாமல் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லா, நீ எப்படி வளர்த்தால் உன்னுடைய பொருத்தம் கிடைக்குமே அல்லா, அவர்களின் மூலமாக எங்களுடைய கபர்கள் பிரகாசமாகவே அல்லா, அப்படி வளர்க்கக்கூடிய குழந்தைகளாக நீ எங்களை எங்களுடைய குழந்தைகளை ஆக்கிவாய் அல்லா. ஆனால் எத்தனையோ பெற்றோர்கள் கபராளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா, எத்தனையோ பெற்றோர்களை அழகான முறையில் வளர்த்துவிட்டு கபர்களை இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா, அவர்களுடைய கபர்களை நீ விசாலமாக்கிறியா அல்லா, அவர்களுடைய பாவத்தை மன்னித்திரியா அல்லா, உலகத்தில் வாழக்கூடிய அவரையத்தில் அவர்கள் ஏதாவது நன்மை தெரிந்தும் தெரியாமல் பாவம் செய்திருப்பார்கள் அல்லா, அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்து அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கிறீர்கள் அல்லா, அல்ல தெரியாமல் பாவம் செய்திருப்பார்கள் அல்லா, தெரிந்து கூட பாவம் செய்திருப்பார்கள் அல்லா, அவர்களுக்காக வேண்டி நாங்கள் துஆ செய்கிறோம் அல்லா, குழந்தைகள் துஆ செய்தால் நீ கபூல் செய்வதாக நீ சொல்லியிருக்கிறாய் அல்லா, இதோ நாங்கள் துஆ செய்கிறோம் அல்லா, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை நீ மன்னித்திரிய அல்லா, அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துருவாய் அல்லா, நாளை கியாமத்துடைய நாளையில் எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல் அவர்கள் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நீ அவர்களுக்கு கொடுத்துருவாய் அல்லா, அல்லா இந்த சின்ன துஆவை உன்னுடைய ரஹ்மத்தின் போட்டாலே ஏற்றுக்கொள்வாய் அல்லா, வாக்கு தாவன அலி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல்லில் கௌனி வ குல் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.